சுபானே.
தலைமை தாங்குகின்ற
கிரியா
உறவ
கிரியா லாமத்துமா
மம பார்லிமேந்துவே நுசுசி அவஸ்தாவுக்கு திலக் ராஜபக்ச மெத்துவ மகே நம்ம சதான் கல்ல தீட ஓ கியால் தீட மம மீரிகம குருநேகல பார ஹதியுனே கீல மங்க இதுபாட வதக்கரண்ண கமதி மீரிகம குருநேகல பார அப்பி மே அலுத் ராஜ்யட பார தேட்டுகொட மங்க கிலோமீட்டர் 37க் கதலா திம்பா கிலோமீட்டர் 41க்கே 37க் கதலா தமை பார துமே அப்பி 37 ஹதியுவே அவுருத் தெகாமாரே மே ஆயிட்ட மே கிலோமீட்டர் 4 ஹதன்ன அவுருத் தெகாக் கியா தே இதுபக ஏக நிவர்தி கரண்ண ஓன மொகத அப்பி 37க் கதலா රට බාර අපි ආණ්ඩුවට බාර දුන කිලෝමීටර් 37ක් හදලා මීරිගම කුණ්ඩෑගල පාර. ඒක මාර්ග සංවර්ධන අධිකාරියේ පොත්වල තියෙනවා බලන්න කියලා මගේ එතුමාගේ ඉල්ලීමක් කරනවා.
බොහොම ස්තුතියි. ගෞරව කලයරසන්.
තලමිත අංගකින්ද ගෞරව උරුපිනර් අවර්ගලේ இந்த சந்தபத்தில் பேச கிடைத்தமையிட்டு நான் நன்றி சொல்கின்றேன். இன்று இந்த நாட்டிலே நடப்பது என்ன, நாளை என்ன நடக்கப் போகிறது என்று தெரியாத அளவுக்கு இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் தேர்தல் காலங்களில் கூறிய கருத்துக்கு மாறாக இன்று மக்களை தெரிவிக்கு இழுத்து போராட்டம் செய்கின்ற அளவுக்கு இந்த அரசாங்கம் ஒவ்வொரு பணிகளையும் முன்னெடுத்து வருகிறது. சாதாரணமாக வாழக்கூடிய மக்கள் வாழ முடியாது. எதிர்காலத்தில் பட்டினி சாவை எதிர்கொள்ளக்கூடிய வகையிலே விலைவாசி உயர்வு, ஏனைய பொருட்களின் விலை நாளுக்கு நாள் அதிகரிப்பு, இவ்வாறு தங்களுடைய பணிகளை இந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்கிறது. இன்று கட்டுப்பாடு விலை கூட இந்த அரசாங்கத்தின் கையில் இல்லை, வர்த்தகரிடம் சென்றுவிட்டது. இவ்வாறுதான் இன்றைய இந்த அரசாங்கத்தின் செயற்பாடுகள் இருந்து கொண்டிருக்கிறது. இது இவ்வாறு இருக்கின்ற பொழுது இந்த நாட்டிலே ஒரு சீரான நிர்வாகம் நடக்குதா என்ற கேள்வியும் எழுப்பப்பட வேண்டிய ஒரு விடயமே. இருப்பினும் இந்த நாட்டில் நீண்டகாலமாக நாங்கள் எங்களுடைய மக்களின் விடயங்களை இந்த உயரிய சபையிலே எடுத்துரைத்தாலும் எந்த விடயமும் இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்பட்டதாக நாங்கள் அறியவில்லை. அந்த அடிப்படையிலேதான் நான் இப்பொழுது ஒத்துவில் பிரதேசத்திலே இருக்கின்ற கனகர் கிராமம் சம்பந்தமாக மீளவும் ஒரு தரம் ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். இந்த உயரிய சபையிலே கனகர் கிராமம் என்பது 1987 90 ஆண்டு யுத்தத்தின் போது இடம்பெயர்ந்து நீண்ட நாட்களாக அந்த மக்கள் சொந்த இடங்களுக்கு செல்ல முடியாது, உறவினர் வீடுகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நிலைமை பொத்துவிலே இருக்கிறது. நாங்கள் மாகாண சபை ஊடாக இந்த உயரிய சபையிலேயும் பல முயற்சிகளை எடுத்து, அதிகாரிகளும் முயற்சிகளை எடுத்து அந்த மக்களை குடியமர்த்துவதற்குரிய பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்திருந்தாலும் இட்டவரைக்கும் அந்த விடயங்கள் கைகூடாத ஒரு விடயமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இப்பொழுது அந்த பிரதேசத்திலே அரசாங்க அதிபர், பிரதேச செயலாளர், கிராம சேவையாளர், அதே போன்று ஏனைய அரசியல் பிரமுகர்களின் முயற்சியால் இந்த 2021 அந்த மக்களை குடியமர்த்துவதற்குரிய பல முன் நடவடிக்கைகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டது. குறிப்பாக அங்கு 168 குடும்பங்கள் இந்த யுத்தம் நடைபெறுகின்ற பொழுது அங்கு குடியமர்ந்திருந்ததாகவும், அதற்கு பிற்பாடு அந்த குடியேற்றம் நடைபெறாததன் காரணமாக மீளவும் அந்த உண்மைத்தன்மையை அறிந்து கொள்வதற்காக அரச அதிபர் தலைமையிலே ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு பல விசாரணைகள் நடைபெற்றது. அந்த விசாரணை நிமித்தம் 200 மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு இருந்திருப்பதாக அவர்கள் இனங்கண்டார்கள். அதன் அடிப்படையில் அவர்கள் அதனை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் அந்த குழு பல விடயங்களை கோரியிருந்தது. அதன் அடிப்படையில் அந்த பிரதேசத்தில் இருந்திருப்பதற்கான உறுதிப்படுத்தல், உதாரணமாக காணிக்கான உத்தரவு பத்திரம் அண்மையில் வழங்கப்பட்டிருத்தல் கூடாது என்ற ஒரு நிபந்தனையும், அதே போன்று தேசிய விடுவிப்பு அதிகார சபையின் கீழ் தெரிவு செய்யப்பட்டிருத்தல் வேண்டும் என்ற அடிப்படையிலேயும், வாக்காளர் இடாப்பில் பெயர் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயும், புனர்வாழ்வு உதவி படிவம் வைத்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயும், பொலிஸ் அறிக்கை 2010 முதல் இருந்திருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலேயும், அதே போன்று ஏக்கர் வரி கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் பல நிபந்தனைகளை முன்வைத்து பல நேர்முக தேர்வுகள் நடைபெற்றன. அந்த அடிப்படையில் 202 குடும்பங்கள் முதற்கட்டமாக அந்த பிரதேசத்திலே குடியமர்த்துவதற்குரிய சகல பணிகளையும் முன்னெடுத்த வேளையிலே இந்த நாட்டின் இருக்கின்ற உள்நாட்டு அலுவல்கள் இராஜாங்க அமைச்சின் மேலதிக செயலாளர் அவர்கள் 2021 ஆண்டு 9 மாதம் 17 தேதி கடிதத்தை எங்களுடைய மாவட்ட செயலாளருக்கு அனுப்பியிருக்கிறார்கள். இந்த மீள்குடியேற்றத்தை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படை இந்த நாட்டில் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தில் நீண்ட காலமாக எங்களுடைய மக்கள் மீள குடியமர்த்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் மாவட்ட ரீதியாக எந்த முன்னெடுப்பும் இட்டவரைக்கும் எடுக்கப்படவில்லை. ஆகவே இவ்வாறு கிராம சேவையாளர், பிரதேச செயலாளர், மாவட்ட அரசாங்க அதிபர் போன்றோர்களின் அந்த குழு ஊடாக நேர்முக தேர்வுகள் நடைபெற்று இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டதன் பிற்பாடு, அதாவது இராஜாங்க அமைச்சருடாக அனுப்பப்பட்டிருக்கிற கடிதம் எந்த அடிப்படையில் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள விரும்புகின்றோம். எனவே இவ்வாறு எங்களுடைய மக்கள் தங்களுடைய சொந்த இடங்களுக்கு போக முடியாது தத்தளிக்கிற இந்த வேளையிலே ஏன் இவ்வாறான விடயங்களை கையாளுகிறார்களோ தெரியவில்லை. அந்த பிரதேசத்தில் அந்த மக்களை குடியமர்த்தக் கூடாது என்கின்ற விடயத்தில் சில குழுக்கள் செயற்படுகின்றன. அவ்வாறு செயற்படுகின்ற குழுக்களின் வேலையாக இருக்குமோ என்ற ஒரு அச்சம் இருக்கின்றது. எனவே தயவு செய்து எங்களுடைய மக்கள் வாழ்ந்த இடங்களில் தான் மீளவும் போய் குடியமர வேண்டும் என்று துடிக்கிறார்களே தவிர புதிய இடங்களில் அல்ல. இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, இன்று பொத்துவில்லே பல பிரச்சனைகள். செங்காமத்திலே தமிழ் முஸ்லிம் மக்கள் வாழ்கிறார்கள். அந்த மக்களுக்கு அடிப்படை வசதிகளை இல்லாத ஒரு சூழல் இருக்கின்றது. இந்த நாட்டிலே இவ்வாறு மக்களை வைத்துக் கொண்டு எவ்வாறு அபிவிருத்தியை செய்ய முடியும்? இந்த நாட்டில் ஒரு சீரான நிர்வாகம் இருக்க வேண்டும். இந்த மீள் குடியேற்றப்பட வேண்டியவர்களை முதற்கட்டமாக குடியமர்த்த வேண்டும். அங்கு மாத்திரம் அந்த பிரச்சனை அல்ல, திருக்கோயிலும் அவ்வாறு பிரச்சனை இருக்கின்றது. எனவே இந்த விடயத்திலே நீங்கள் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும் என்று இந்த உயரிய சபையிலே வேண்டி நிற்கின்றேன். இப்பொழுது கஞ்சிகுடியாறு பகுதியிலே வாய்க்கால் புனரமைப்பு என்ற அடிப்படையில் மணல் மண்கள் காவு கொள்ளப்படுகின்றன. ஆனால் அந்த பிரதேசம் எவ்வளவு அபிவிருத்தி செய்யப்பட வேண்டி இருக்கின்றது. வாய்க்கால் புனரமைப்பு என்ற அடிப்படையில் மணல் மண் கனரக வாகனங்களிலே ஏற்றப்பட்டு வெளிமாகாணங்களுக்கு செல்வதும் அங்கே இருக்கின்ற வீதிகளோ அந்த பிரதேசங்களோ அபிவிருத்தியில் இந்த அரசாங்கம் கண்காணிப்பு செலுத்தாது, தங்களுடைய வியாபார நோக்கத்திற்காக அங்குள்ள பணங்களை வெளியில் கொண்டு விற்பதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது. உண்மையிலே அந்த பிரதேசம் இந்த பொழுது பாரிய யுத்தம் நடந்த ஒரு பிரதேசம், அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய ஒரு பிரதேசம். அதையெல்லாம் மறந்து இவ்வாறான பணிகளை தான் செய்கின்றார்கள். அங்கு ஒரு குளம் இருக்கின்றது, கஞ்சிகுடியாறு குளம். கிட்டத்தட்ட 1200 ஏக்கர் பரப்பு கொண்ட ஒரு குளம். அது ஆழமாக்கப்பட வேண்டும், வண்டுகள் உயர்த்தப்பட வேண்டும். இப்பொழுது 1700 ஏக்கர் நெல் செய்கை மாத்திரம்தான் அங்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனால் அங்குள்ள மக்கள் வறுமையின் நிமித்தம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். முழுமையாக அந்த மக்கள் குடியமர்த்தப்படவில்லை. இவ்வாறு பல விடயங்கள் செய்ய வேண்டியிருக்கிற அந்த சூழலில் வெறுமனே மணலை மாத்திரம் அங்கிருந்து வெளியேற்றுகின்ற ஒரு நடவடிக்கை இந்த அரசினால் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த அபிவிருத்திகளை அவர்கள் செய்யவில்லை. அந்த மக்களுடைய சுகாதாரங்கள் மேம்படுத்தப்படவில்லை, வீதி போக்குவரத்து மேம்படுத்தப்படவில்லை, அவர்களுடைய முழுமையான குடியேற்றம் நடைபெறவில்லை. இதையெல்லாம் பொருட்படுத்தாது மணல் மண் மட்டும் அகழ்கிற ஒரு விடயத்தைத்தான் இந்த அரசாங்கம் அங்கே குறியாக செய்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, இப்பொழுது வில்காமம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு தொன்மை வாய்ந்த மலையை உடைப்பதற்கு, மலையை உடைத்து அந்த பகுதியிலிருந்து அந்த வளங்களை கொண்டு சென்று கொண்டிருக்கிறார்கள். 50க்கு மேற்பட்ட குடும்பங்கள் தங்களுடைய வாழ்வாதாரத்தை இழந்து நிற்கின்றது. கால்நடை வளர்ப்பு பாதிக்கப்பட்டிருக்கின்றது, விவசாயம் பாதிக்கப்பட்டிருக்கின்றது, சேனப்பயிர் செய்கின்ற விடயமும் பாதிக்கப்பட்டிருக்கின்றது. இவ்வாறு தொடர்ச்சியாக அந்த பிரதேசத்தை மையமாக வைத்து வளங்கள் காவு கொள்ளப்படுகிற சூழல் தான் இந்த திருக்கோவில் பிரதேசத்திலே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2500 ஏக்கர் காணியை இந்த வனப்பரிபாலன இலாகா தடுத்து நிறுத்தியிருக்கிறது. யானவேலி போடப்பட வேண்டியிருக்கிறது. அவ்வாறு இருக்கிற பொழுது இந்த 2500 ஏக்கர் காணிக்குரிய தீர்வுகளை வழங்க வேண்டிய வனப்பரிபாலன இலாகா எங்களுடைய மக்களின் காணிகளுக்குள் கல்லையிட்டு அந்த காணிகளை ஒரு தீர்வு பெற்றுக் கொடுக்க முடியாத சூழலிலே 10 கிலோமீட்டர் யானை அகழிப்பட்டுவதற்கான முன்னெடுப்புகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த விடயமும் எங்களுடைய மக்களால் இந்த கஞ்சிகுடியார் குளத்தில் மண் அகழ்வதை போன்று அந்த பிரதேசங்களிலும் இந்த மண் அகழ்வு நடக்குமா என்ற ஒரு அச்சம் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே நான் எந்த விடயத்தை கூற வருகிறேன் என்றால், இந்த 2500 ஏக்கருக்கும் உரிய தீர்வுகளை வழங்கிவிட்டு இந்த யானைக்குரிய அகழியை வெட்ட வேண்டும். குறிப்பாக இந்த திருக்கோவில் பிரதேசத்தை மையமாக வைத்து இந்த அரசாங்கம் பல முன்னெடுப்புகளை முன்னெடுக்கின்றது. அந்த மக்களின் வாழ்வாதாரங்கள் அவர்களுடைய அபிவிருத்திகள் என்ற விடயத்திலே கவனம் செலுத்தாது, தாங்கள் உழைப்பை மையமாக வைத்து, ஏதோ ஒரு வருமானத்தை மையமாக வைத்து இவ்வாறு பணிகளை செய்திருக்கின்றார்கள். அந்த பிரதேசம் முழுமையாக விடுதலை புலிகளின் கைவசம் இருந்த பிரதேசம். அந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இவ்வாறான ஒரு அநீதி நடக்கவில்லை. ஆனால் இப்பொழுது தலைக்கு மேலே வெள்ளம் போகின்ற அளவுக்கு அங்கே இந்த விடயங்களை இந்த அரசாங்கம் முன்னெடுப்பது என்பது மனவேதனையான ஒரு விடயம். அந்த மக்களை கவர வேண்டிய அல்லது அவர்களுக்கு அவர்களுடைய அடிப்படை தேவைகளை செய்ய வேண்டிய இந்த அரசு ஏன் இவ்வாறு மண் அல்லது கல் என்கின்ற விடயத்தில் மாத்திரம் குறியாக இருந்து செயற்படுகின்ற ஒரு கேள்வி எழுந்து கொண்டிருக்கிறது. அடுத்தபடியாக இன்று எங்களுடைய கரையோர பிரதேசங்களை பார்க்கிற பொழுது கூடுதலாக கடல் அரிப்பினால் பல பிரதேசங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. கல்முனையிலிருந்து பொத்தியில் வரைக்குமாக இருக்கின்ற திருக்கோவில், ஒலிவில், பாண்டிப்பு போன்ற பிரதேசங்களிலே கடல் கிட்டத்தட்ட 300 மீட்டர் தூரம் அளவுக்கு கடலரிப்பு ஏற்பட்டு மக்கள் குடியிருக்கின்ற இடங்களை கூட காவு கொண்டு இருக்கிறது. இந்த கடலரிப்பு மிகவும் பெருமதியான கொங்குலிட் பாதைகள் கூட அழிக்கப்பட்டு பாதைகளை இல்லாமல் செய்கின்ற ஒரு சூழல் இந்த கடலரிப்பினால் ஏற்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயம் உண்மையிலே நான் மேன்மசங்கிய ஜனாதிபதி அவர்களுக்கு எழுத்து மூலமான கடிதத்தை நான் அனுப்பியிருக்கின்றேன். இது சம்பந்தப்பட்ட விடயத்திலே அவர்கள் கூடுதலான கவனம் எடுக்க வேண்டும். சுனாமியால் பாதிக்கப்பட்ட சமூகம் கடலோரத்திலே அவர்கள் ஒவ்வொரு நாளும் அச்சத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்குரிய நிரந்தரமான ஒரு தடுப்பு சுவரை அமைத்து இந்த கடலரிப்பை தடுப்பதற்குரிய வேலைகளை முன்னெடுத்தால் இன்று பல ஆலயங்கள், குறிப்பாக பாண்டிருப்பிலே மகாவிஷ்ணு ஆலயம், சிவன் கோவில், திருக்கோவிலே ஆலயம் என்கின்ற அடிப்படையில் இன்று அழிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த விடயங்களிலும் கூடுதலான கவனத்தை எடுக்க வேண்டியது இந்த அரசின் கடமையாகும். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு தெரியும் இன்று எங்களுடைய கிழக்கு மாகாணத்திலே ஒரு மாகாண சபை அதிகாரம் இல்லாத சூழலில் பல நிர்வாக சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. 2017 கிழக்கு மாகாண சபை கலைக்கப்பட்டது, 2008 வடமாகாண சபை கலைக்கப்பட்டது. இந்த மாகாண சபை என்கின்ற பொழுது இலங்கையிலே வாழுகின்ற சிறுபான்மை சமூகத்தின் அரசியல் அதிகாரம் என்ற அடிப்படையிலே கொண்டுவரப்பட்டது. ஆனால் நீண்ட காலமாக இந்த மாகாண சபை முறைமையை இல்லாமல் செய்து நிர்வாக ரீதியான பல குளறுபடிகள் இந்த மாவட்டத்திலே, இந்த மாகாணத்திலே நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள். அதன் அடிப்படையில் இந்த மாகாண சபை தேர்தல்களை விரைவாக நடத்தி ஒரு அரசியல் ரீதியான நிர்வாக கட்டமைப்பை நாங்கள் கொண்டு வருவதற்கு இந்த அரசாங்கம் விரைவான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். அவ்வாறு இல்லாவிட்டால் நிச்சயமாக கிழக்கு மாகாணத்திலே குறிப்பாக திட்டமிட்டு பல வேலைகளை இந்த அரசாங்கம் முன்னெடுப்பதற்காக இந்த தேர்தலை நடாத்தாமல் வைத்திருக்கிறார் என்கின்ற கேள்வி எங்கள் மனதில் எழுந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக கிழக்கு மாகாணத்திலே பல இடங்களிலே எங்களுடைய மக்களுக்குரிய காணி அத்தாட்சி பத்திரம் ஏனைய விடயங்களை எல்லாம் சீராக நடைமுறைப்படுத்த முடியாமல் நாங்கள் தத்தளிக்கின்றோம். குறிப்பாக 800 பேருக்கு மேற்பட்ட பேமிட்டுகள் திருக்கோவில் பிரதேசத்திலே வழங்க இருக்கின்றது. அவ்வாறு இட்ட வரைக்குமாக வழங்கப்படாது இழுத்தடிப்பு செய்கின்ற ஒரு வேலை திட்டத்தை இந்த கிழக்கு மாகாண சபை செய்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, கல்வி ரீதியாகவும் பல குளறுபடிகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. இந்த அடிப்படையிலே கிழக்கு மாகாண சபை மாத்திரமல்ல, இந்த இலங்கையில் இருக்கின்ற 9 மாகாண சபை தேர்தல்களையும் விரைவாக நடாத்தி இந்த நாட்டிலே ஒரு சீரான கட்டமைப்பை உருவாக்குவதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும். நிச்சயமாக இப்பொழுது இருக்கிற காலகட்டத்தில் அரசாங்கத்தை பொறுத்தமட்டில் எந்த தேர்தலையும் சந்திப்பதற்கு அவர்கள் ஒரு தயாரான நிலையில் இல்லை என்பதைத்தான் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எனவே விரைவாக அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். ஒரு சிறந்த ஆட்சி நடைபெறுகின்ற என்று சொன்னால் அங்கே உள்ளூராட்சி மிகவும் சிறப்பாக இருக்க வேண்டும், அதற்கு அடுத்தபடியாக மாகாண ஆட்சி சிறப்பாக இருக்க வேண்டும். ஆனால் இந்த மத்திய அரசாங்கம் எடுக்கின்ற ஒவ்வொரு காரியமும் நல் ஆட்சி என்று சொல்லுகின்ற பொழுது மக்கள் மத்தியிலே பேசப்பட்டு மக்களால் முன்னிறுத்தப்படுகின்ற பணிகளை செய்வதுதான் நல்லாட்சி. கடந்த காலங்களில் நடந்த ஆட்சியை நல்லாட்சி என்று சொல்லுகின்றார்கள். இதுதான் உள்ளூராட்சியிலே எங்கள் உள்ளூராட்சி உறுப்பினர்களுக்கு சொல்லப்படுகின்ற ஒரு அடிப்படை கருத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுதான் உண்மையும். ஆகவே அந்த அடிப்படையில் தான் இந்த வேலைத்திட்டங்கள் முன்னெடுக்கப்பட வேண்டும். ஆனால் இப்பொழுது அரச தரப்பில் இருக்கின்ற அதிகமானவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த நாட்டிலே பாரிய அபிவிருத்தி பணிகளை செய்கின்றோம் என்று சொல்லி. ஆனால் எங்களை பொறுத்தமட்டில் எங்களுடைய தமிழ் பிரதேசங்களை நீங்கள் இரு பிரிவுகளான இரு பிரதேசங்களாக நீங்கள் பிரித்து காட்டுகிறீர்கள். நீங்கள் தான் இந்த நாட்டிலே ஒரே நாடு ஒரே சட்டம் என்று சொல்லுகிற நீங்கள் இரு நாடு இரு சட்டம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உங்களுடைய செயற்பாடு இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் அதனை மாற்றம் காண வேண்டும். இன்று பல கொங்குரு பாதைகளை செப்பனிடுவதாக கூறி உங்களுடைய அரசு தரப்போடு இணைந்து
செயற்படுகின்ற
உறுப்பினர்களுக்கு மாத்திரம்தான் நீங்கள் அபிவிருத்தியை செய்து கொண்டிருக்கிறீர்கள். குறிப்பாக நான் ஒரு விடயத்தை கூற வேண்டும். இங்கு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கரிஸ் அவர்கள் அடிக்கடி பேசுகின்ற பொழுது அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் பேசும் இனம் கிட்டத்தட்ட 64% இருப்பதாகவும் அங்கே தமிழிலே மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெறுவதில்லை என்கின்ற கருத்தை அவர் கூறி வருகின்றார். நாங்கள் அம்பாறை மாவட்டத்தில் 17.5% தமிழர்கள் தான் இருக்கின்றோம். ஒவ்வொரு கூட்டங்களும் நடைபெறுகின்ற பொழுது அங்கே தமிழிலும் பேசப்பட வேண்டும் என்ற கருத்தை முன்வைப்பவர்கள் நாங்கள் தான். அவர்களை போன்றவர்கள் அரசாங்கத்தோடு ஒட்டியிருந்து இந்த எதிர்கருத்தை எவ்வாறு கூற முடியும்? அவர்களுடைய பலவீனத்தை அவர்கள் பாராளுமன்றத்தில் கூறுவது வெக்கம் இல்லையா? அவர்களை செய்ய வேண்டிய வேலையை பாராளுமன்றத்தில் ஏதோ நாங்கள் தான் அங்கு அரசியல் அதிகாரத்தில் இருப்பவர்கள் என்ற அடிப்படையில் அவரை பேசுகின்றார். உண்மையிலே அவருடைய இயலாமை. எனவே அந்த விடயங்களிலும் அவர் கவனம் எடுக்க வேண்டும். இவ்வாறு தான் அம்பாறை மாவட்டத்தின் நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. கூடுதலாக அங்கு சிங்கள மொழியிலே தான் அதிகமான விடயங்கள் பேசப்படுகிறது, தமிழ் மொழியில் இல்லை. ஆகவே அந்த விடயத்தை வலியுறுத்துபவர்களாக நாங்கள் மாகாண சபையில் இருக்கின்ற பொழுதும் இப்பொழுது பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற பொழுதும் நாங்களாகத்தான் இருக்கின்றோம் வலியுறுத்துபவர்களாக. எனவே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கியமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.
நன்றி. ஆன்ரபிள் SMM முஷாரப்
தலைமை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் உறுப்பினர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, சமகாலத்திலே இலங்கையிலே பல்வேறு இடங்களில் அதிகமான மழை வீழ்ச்சி காணப்படுகிறது. அந்த அடிப்படையில் பெருவெள்ளத்தில் மக்கள் சிரமப்படுவதை நாங்கள் ஆங்காங்கே காணக்கூடியதாக இருக்கின்றது. இவ்வாறான ஒரு சூழ்நிலையிலே நான் நேற்று முகப்புத்தகத்தில் சில புகைப்படங்களை பார்த்தேன். எங்களுடைய நாட்டின் காவல் அதிகாரிகள் மழையையும் பாராது மிகுந்த சிரமத்திற்கு மத்தியில் மக்கள் பணியாற்றுவதை கண்டு வியப்புற்றேன். எனவே அத்தகைய அதிகாரிகளுக்கு இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய நன்றியை முதற்கண் நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அதேபோன்று எமது அம்பாறை மாவட்டத்தின் எழில் கொஞ்சம் இடமான பொத்துவில் பிரதேசத்தின் சுற்றுலாத்துறைக்கு பேர் போன அருகம்பே பிரதேசத்திலே பொத்துவில் ஒரு முக்கியமான வைத்தியசாலையை கொண்டிருக்கிறது. நீண்ட காலமாக டைப் பி தரத்தில் இருக்கின்ற ஒரு ஆதார வைத்தியசாலையாக இருக்கின்றது. பல தசாப்தங்களாக இதனை தரமுயர்த்தி தாருங்கள் என்பதான கோரிக்கை இந்த ஊர் மக்களால் முன்வைக்கப்பட்ட போதும் கூட இதற்கு முன்பிருந்த அரசியல் அதிகாரத்தில் உள்ளவர்கள் எவராலும் அத்தகையதொரு விடயம் செய்து தரப்படாத ஒரு சூழலில் அந்த மண்ணைச் சேர்ந்தவன் அந்த மாவட்டத்தின் பாராளுமன்ற பிரதிநிதி என்ற அடிப்படையில் என்னால் அதற்கான முயற்சிகள் DCCயில் எடுக்கப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு ஒரு மாவட்ட பொது வைத்தியசாலையாக அது தரமுயர்த்தப்பட வேண்டும். ஏனென்றால் உல்லாச பயணிகள் வருகை தருகிற ஒரு இடமாக இருப்பதால் மாவட்ட பொது வைத்தியசாலையாக அது தரமுயர்த்தப்பட வேண்டும் என்று கோரிக்கை முன்வைக்கப்பட்டு கிழக்கு மாகாண ஆளுநர் கூட அதற்கான அனுமதியை தந்திருந்த ஒரு சூழலில் இங்கே அந்த அது தொடர்பான இறுதியான முடிவு கடந்த வாரம் எட்டப்பட்டது. சுகாதார அமைச்சு அதே போன்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் எல்லோருமாக இணைந்து முதற்கட்டமாக டைப் பி தரத்திலிருந்து டைப் ஏ தரத்திற்கு அதனை தரமுயர்த்துவதென்றும் கூடிய விரைவில் அதனை மாவட்ட பொது வைத்தியசாலையாக தரமுயர்த்துவதென்றும் ஒரு தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது. இத்தகையதொரு முயற்சிக்காக உறுதுணை புரிந்த இந்த அரசாங்கத்திற்கும் அதேபோன்று எமது சுகாதார அமைச்சு அதிகாரிகள் அதேபோன்று பொத்துவில் வைத்தியசாலையினுடைய மெடிக்கல் சூப்பரிண்டென்ட் டாக்டர் ரிஃபாஸ் அவர்களுக்கும் இந்த மண்ணினுடைய அரசியல் பிரதிநிதி என்ற அடிப்படையில் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். ஏனென்றால் அரசியல்வாதிகளும் அதிகாரிகளும் இணைந்ததாகத்தான் ஒரு நாட்டிலே ஒரு வெற்றியை கொண்டு வர முடியும் என்பது என்னுடைய பலமான நம்பிக்கை. எமது நாட்டிலே ஜனாதிபதி கோத்தாபய ராஜபக்சே அவர்கள் பல்வேறு திட்டங்களை இங்கே முன்மொழிவதை பார்க்கின்றோம். சுபீட்சத்தின் நோக்கு என்கின்ற அடிப்படையில் அவரால் முன்மொழியப்பட்டிருக்கின்ற திட்டங்களை பார்க்கிற போது திட்ட வரைவுகள் அமுல்படுத்தப்படுமாக இருந்தால் ஒரு பாரியதொரு மாற்றத்தை இந்த நாடு கண்டடைய முடியும் என்ற நம்பிக்கை அந்த திட்ட வரைவுகளில் இருக்கிறது. ஆனால் அந்த திட்ட வரைவுகள் சரியான விதத்தில் கொண்டு செல்லப்படுகிறதா என்றால் அங்கேதான் இந்த அதிகாரிகள் தொடர்பாகவும் நாம் பேச வேண்டியிருக்கிறது. இந்த இலங்கை சூழலிலே பழி சொல்வதற்கும் அதேபோன்று இந்த இலங்கை சூழலில் விமர்சனத்திற்குள்ளாக்குவதற்கும் எப்போதும் நாம் அரசியல்வாதிகளையே நாம் எடுத்துக்கொள்கிறோம். ஆனால் அதிகாரிகள் என்பவர்களது பங்களிப்பு ஒரு நாட்டினுடைய வெற்றிக்கும் தோல்விக்கும் எல்லாவற்றிற்கும் காரணமாக இருக்கிறது என்கின்ற யதார்த்தத்தை இந்த இடத்தில் பதிவு செய்வது அவசியம் என நான் விளைகின்றேன். நாம் வளர்ந்து வருகின்ற நாடுகள் வளர்ந்திருக்கின்ற நாடுகளை எடுத்து பார்க்கிற போது ஒரு அரசியல் உயர் அதிகாரம் ஒரு தீர்மானத்தை ஒரு வழிகாட்டலை செய்கிற போது அதனை முன்கொண்டு செய்பவர்களாக அதிகாரிகள் இருப்பார்கள். இந்த அதிகாரிகள் அந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதில் அவர்கள் அயராது உழைக்க வேண்டிய பொறுப்புடையவர்களாக இருப்பார்கள். இந்த அதிகார வர்க்கம் அதே போன்று இந்த அதிகாரிகள் வர்க்கம் இந்த இருவருக்கும் இடையிலான சமநிலை இந்த நாட்டில் எந்த அளவு தூரம் ஒத்துப்போகிறது என்பதை பொறுத்துத்தான் இந்த நாடு பல்வேறு விடயங்களில் பின்தள்ளப்படுகிறது என்று நான் சொல்ல வேண்டும். உதாரணத்துக்கு இந்த சேதன பசலை விவகாரம் இப்பொழுது மிக முக்கியமான பேசு பொருளாக, அடுத்து என்ன நடக்கும், இந்த நாட்டிலே ஒரு பெரும் உணவு பஞ்சம் ஏற்பட்டு விடுமா என்பதான அடிப்படையில் எல்லாம் விமர்சனம் செய்யப்படுகிற ஒரு சூழல் இங்கே தோன்றி இருக்கின்ற நிலையில் இந்த சேதன பசலை விவகாரத்தை எடுத்து பார்க்கிற போதும் உண்மையிலேயே ஒரு ஆர்கானிக் ஃபுட் ஒரு சேதன பசலை பயன்படுத்தப்பட்டு ஒரு கலப்படம் இல்லாத நஞ்சற்ற உணவுகள் உண்ணப்பட வேண்டும் என்பது ஒரு ஐடியலான ஒரு சிந்தனை. அது இந்த நாட்டிலே இதற்கு முன்பு பல்வேறு ஆட்சியில் இருந்தவர்கள் இன்று எதிர்கட்சியாக இருந்தாலும் கூட இவ்வாறான இந்த ரசாயன உரங்கள் நீக்கப்பட வேண்டும் என்பதை எல்லோருமே விரும்புகின்றோம். இங்கே சிறுநீரகம் பாதிக்கப்படுவது அதே போன்று ஏனைய நோய் தொற்றுக்கு இந்த சேதனை பசலையால் ஆளாக்கப்படுவது ஆயுட்காலம் குறைவது உள்ளிட்ட விடயங்கள் தவிர்க்கப்பட வேண்டுமாக இருந்தால் ஆர்கானிக் ஃபுட்டுக்கு மாற வேண்டும் என்கின்ற ஒரு விடயம் எல்லோராலும் வலியுறுத்தப்படும். ஆனால் நடைமுறைக்கு அது கொண்டு வரப்படுகிற போது அதனை எதிர்த்து அந்த சூழல் மக்களுக்குள் ஏற்படுகின்ற நெருக்கடிகளை முன்னுதாரணமாக காட்டி அங்கே ஒரு ஆட்சி கவிழ்ப்புக்கான ஒரு முயற்சியை நாம் எல்லோரும் மேற்கொள்ள காட்டுகின்ற எத்தனம், இந்த விடயத்தை சாத்தியப்படுத்துவதற்கான ஒரு நல்ல வழிகளை சொல்வதற்கு காட்டுகிறோமா என்பதெல்லாம் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இதே சமயத்திலே இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி அவர்களால் முன்வைக்கப்படுகின்ற இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கே இந்த அரச அதிகாரிகளினுடைய வகிபாகம் எப்படியானதாக இருக்கிறது. குறிப்பாக இந்த திட்டங்களை சாதாரண ஏழை விவசாயிகள் மக்களிடம் கொண்டு செல்கிற போது அதனுடைய தாக்கத்தை அதனுடைய வீரியத்தை அதனை எப்படி செய்ய முடியும் என்பதான நடைமுறை சாத்தியத்தை எடுத்துச் சொல்வதற்கு பகரமாக இதனை சாத்தியப்படுத்தவே முடியாது, இதை செய்ய முடியாது, இதில் வெற்றி காண முடியாது என்கின்ற அவநம்பிக்கையை விதைப்பவர்களாக அதிகாரிகள் இருந்தால் இந்த அரசியல் உச்ச அதிகாரத்தினுடைய திட்டம் அங்கே தவிடுபடியாக்குவதை நாம் இங்கே நிச்சயமாக உணர்ந்து கொண்டாக வேண்டும். இந்த சேதலை பசலை விவகாரத்திலே நான் ஒரு விடயத்தை இங்கே குறிப்பிட்டு சொல்ல வேண்டும். தெலுங்கானாவைச் சேர்ந்த நாகரத்னம் நாயுடு என்பவர் ஒற்றை நாட்டு நடவு என்கின்ற ஒரு புதிய திட்டத்தை அங்கே அறிமுகப்படுத்தி இருக்கின்றார். ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அவர்கள் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த போதும் ஜோர்ஜ் டபிள்யூ புஷ் அவர்களால் கௌரவிக்கப்பட்ட ஒருவர் ஒரு ஏக்கருக்கு எமது நாட்டிலே 35-40 மூட்டைகள் என்பது விளைச்சலாக இருக்கிற சூழலில் இந்த ஒற்றை நாட்டு நடவு என்கின்ற புதிய திட்டத்தினூடாக தெலுங்கானாவைச் சேர்ந்த நாகரத்னம் நாயுடு என்பவர் ஒரு ஏக்கருக்கு 95 மூட்டைகளை அறுவடை செய்யக்கூடிய ஒரு நிலை அங்கே தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று நான் பார்க்கின்றேன் தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரபலமான விஐபிக்கள் அவர்கள் கூட இந்த ஒற்றை நாட்டு நடவு மூலம் ஒரு சேதன பசலையை பயன்படுத்தி ஒரு விவசாயம் செய்கிற ஒரு நிலைமைக்கு வந்திருக்கிறார்கள். இந்த இலங்கையிலே எமக்கு இருக்கிற பிரச்சனை என்னவென்றால் புதிய திட்டங்களை நாங்கள் கொண்டு வருகிற போது இந்த திட்டங்களிலே பரீட்சித்து பார்த்து செய்கை பண்ணி வெற்றி அடைந்த இவ்வாறு நான் சொன்ன நாகரத்னம் நாயுடு போன்ற எல்லா
பிரதேசங்களிலுமே இந்த விடயத்தில் வெற்றி கண்டவர்களை கொண்டு அதனை ஒரு வழிகாட்டலாக எமது விவசாயிகளுக்கு செய்து அதன் மூலமாக ஒரு நல்ல பெறுபேற்றை பெற முடியுமாக இருந்தால் விவசாயிகள் ஏன் பின்னிற்க போகிறார்கள், ஏன் மறுக்கப் போகிறார்கள்? ஆனால் இங்கே அதற்கு பகரமாக இந்த இயற்கை பசலை என்பதன் ஊடாக கிடைக்கப்பெறுகின்ற வெற்றிகள் தொடர்பாக சரியான விதத்தில் எடுத்துச் சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே ஒரு பொறிமுறை உருவாக்கப்படவில்லை என்பதை இந்த இடத்தில் ஒரு வருத்தத்தோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதே போன்றுதான் இந்த ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற ஒரு விடயம் ஜனாதிபதியால் முன்மொழியப்படுகிறது. ஒரே நாடு ஒரே சட்டம் என்கின்ற விவகாரத்தை ஒத்ததான விடயம் இந்தியாவிலும் கூட இதற்கு முன்பு 1950களில் அரசியல் சாசனத்தின் 44வது உறுப்புரிமையிலும் கூட பொது சிவில் சட்டம் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் அங்கே வலியுறுத்தப்பட்டது. ஆனால் அது நடைமுறைக்கு சாத்தியப்பட்டதா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தின் சூத்திரதாரி என்று சொல்லப்படுகின்ற அம்பேத்கர் அவர்கள் கூட அவர் தெளிவாக கூறியிருந்தார், இந்தியாவினுடைய அரசியல் சாசனத்தில் இந்த தாக்கத்தை நாம் கொண்டு வருவது தொடர்பாக அது விரும்பத்தக்க ஒன்றாக இருந்தாலும் அது விரும்பாதவர்கள் மீது திணிக்கப்படக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடாது என்கின்ற விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அதே போன்று 2018 இந்திய சட்ட ஆணைக்குழு வெளியிட்ட அறிக்கையிலே எல்லோருக்கும் பொதுவான ஒரு சிவில் சட்டம் இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த தருணத்தில் தேவையானதாகவோ அல்லது விரும்பத்தக்க ஒரு மாற்றமானதாகவோ இருந்து வரவில்லை. இந்தியாவை போன்ற பன்முக இயல்புகளை கொண்டிருக்கும் ஒரு நாடு அதன் அனைத்து மக்கள் பிரிவினரும் தேவைகளுக்கு மதிப்பளிப்புக்கும் புறம்பான சட்டங்களை கொண்டிருப்பது அவசியம் என்று தெரிவித்திருக்கிறார். இலங்கையினுடைய அரசியலமைப்பின் 16(1) கூட எழுத்திலோ எழுத்தில் அல்லாத இந்த தனியார் சட்டங்கள் அரசியலமைப்புக்கு முரணானதாக இருப்பினும் கூட அது செல்லுபடியாகும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்ற சூழலிலே இவ்வாறான தனியார் சட்டங்களை நீக்கியதான ஒரு பொது சிவில் சட்டத்தை உருவாக்குவது என்பதான இந்த முடிவு ஆழமாக பார்க்கப்பட வேண்டும். இது தொடர்பான தீர்மானங்கள் எடுக்கப்படுகிற போது புதிதாக ஒருவரை சேர்ப்பது இன்னும் ஒருவரை நீக்குவது என்பதாக தடுமாற்றத்தோடு கூடியதான ஒரு முடிவாக அது இருந்துவிடாமல் மிக தீர்க்கமானதான ஒரு முடிவாக இருக்க வேண்டும். இந்த இலங்கையினுடைய சிவில் சட்டம் தனியார் சட்டங்களிலே சில மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதை அந்தந்த சமூகமும் விரும்பியிருக்கிற சூழலில் அந்த மாற்றத்தை செய்வதற்கான செயலணிக்கு யாரை தலைவராக போடுகிறோம் என்பதில் தான் இனத்தை கடந்து மதத்தை கடந்து எல்லோருமே ஒரு எதிர் நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. எனவே இத்தகைய தவறுகள் நீக்கப்பட வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விடயம். நாங்கள் ஒரு விடயத்தை செய்கிற போது ஒரு புதிதான விடயத்தை கொண்டு வருகிற போது அனைத்து மக்களுக்கும் சமமான விடயமாக அது வர வேண்டும் என்ற நன்னோக்கத்தில் கொண்டு வருவோமாக இருந்தால் அது நேர்த்தியான விமர்சனத்திற்குள்ளாக்கப்படக்கூடிய ஒரு நிலையில் அது வரக்கூடாது என்கின்ற ஒரு யதார்த்தத்தையும் இந்த இடத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு எனக்கு நேரம் அளித்தமைக்காக நன்றி கூறி விடைபெறுகிறேன்.
தேங்க்யூ. ஆனரபிள் ரவுஃப் ஹக்கீம், யூ ஹேவ் 8 மினிட்ஸ்.
பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். கரு மூலாசனாரோட மான் சித்துமணி மம் சாத்துட்டுமா மம நியோஜனேகரண மகானு திஸ்டிக்க நியோஜனேகரண ஒவ்வொத்துமத் மூலாசனி இன்ன விழாவே காரணா கிபியாக் பிலிபந்தவ கதா கிரிமட்டமே அவஸ்தாவ லபீம பிலிபந்தவ அத்தவாசியம் முலிம்ம மம கருண கிபியாக் கிவையுத்தி அத உதே பார்லிமேந்துவே அனுகுமார் திசாநாயக மத்துமான் காலீன வெதகத்கமக்கிங் யுத் பிரஸ்னியாக் அகமத்துமாட்டு ஜுமுக்கலாம் எனாம் மே மேத்தகதி ஜனாதிபத்துமான் பத்கரப்பு காரியசாதக பலகாய பெலிபந்தவு மேராட்டே எக்கம ரட்ட எக்கம நீத்திய கேன சங்கால்பியாக் கூட ஏக கிரியாத்ம கிரீம சந்தகா ஜனாதிபத்துமான் பத்கரப்புயே காரியசாதக பலகாயட்ட பத்கரத்தியன் ஆய விசேஷம் ஏக சபாபத்துமான் மொன பதனமக்கிங் யுத்துவத பத்கலே கேன விதிகட்ட நோய்குத் பிரஸ்ன ராசியாக் அகமத்துமான்ட்ட எத்துமா எதிர்பார்த்த கலாம். நமுத் அகமத்துமா பிலித்ரு தெஜி எத்துமா கதாக்களே ருமேஷ்ட சில்வா ஜனாதிபதி நீதிஜ்ஞ துமான்கே பிரதானத்துவன் யுத் வியவஸ்தா சங்சோதன சந்தகாவு கமிட்டிய மீ கமிட்டுவாக் பிலிபந்தவாத் ஏ கமிட்டுவே நிர்தேச பிலிபந்தவாத் எத்துமா குஹதியான் மல்லேபொல் கானே பிலிதுராட் லபாதுன்னா ஏகிங் அப்பிட்ட பிணீகிய விசேஷம் அப்பே அனுகுமார் திசாநாயக மத்துமான் மத்துக்கருப்பே காரணாவ பிலிபந்தவ அகமத்துமாட்டத் கிசிம கமத்தக் நதிபவ விசேஷம் ஏ பத்கிரியும் பிலிபந்தவ ஏ பத்தரப்பு சபாபித்துமான் பிலிபந்தவ එතුමන්ගේ ක්‍රියාකලාපයන් පිළිබඳව කුතහස්ත දේශපාලඥයක් හැටියට අගමැතිතුමාටත් හොඳ පැහැදීමක් තියෙන බව පෙනෙනවා. නමුත් එතුමා අපහසුතාවයට පත් වුණා, පිළිතුරක්වත් දීගන්න බැරි තත්වයට එතුමා පත් වුණා කියන එක අපි දන්නවා. ඒ වගේම එතුමන් ඊට කලිනුත් අර මුස්ලිම් ජනතාවගේ මලසිරුරු ආදාහනය කිරීමේ ඒ ක්‍රියාදාමයේ පිළිබඳ විශාල විරෝධයක් මුස්ලිම් ජනතාව තුළින් මතුවෙද්දිත් එතුමා ඒකට සහනයක් හැටියට යම් විසඳුමක් ලබා දෙන්න ප්‍රකාශයක් කළ අවස්ථාවේදීත් එතුමාගේ ප්‍රකාශය පවා මේ රටේ මේ ආණ්ඩුවේ ප්‍රධානියා ජනාධිපතිතුමන් ඒකට ඉඩ නුදුන්නු ගතියක් අපි දැක්කා මීට කලින්. ඉතින් ඒ වගේ මේ තත්ත්වයක් තිබියදී විශේෂයෙන්ම ඔබතුමා මුලාසනෙදී අපේ දිස්ත්‍රික්කයට අදාළ වූ කාරණා කීපයක් පිළිබඳව විශේෂයෙන්ම මේ කාලගුණික විපර්යාසයන් කීපයක් සිදුවන මේ අවස්ථාවේදී ගංවතුර තත්ත්වයක් හැම ගංගා නිම්නයක් දිසාවෙන්ම මතුවෙද්දී අපි දකින කාරණාව පිළිබඳව ඔබතුමාගේ අවධානයට මං යොමු කරන්න කැමතියි. විශේෂයෙන්ම මේක මෑතකදී මහනුවර දිස්ත්‍රික්ක සම්බන්ධීකරණ කමිටු රැස්වීමේ මම මතු කළා. ඒක තමයි අකුරුණහරහා ගලා යන පිඟාඔය ජල ගැල්ම පිළිබඳ ප්‍රශ්නය. නිතර නිතර ධාරානිපාත වැස්සක් සිදුවන අවස්ථාවක මේ පිඟාඔය ජල ගැල්ම ගංවතුර හැලීම් සිදුවෙලා විශාල ලෙස ඒ ප්‍රදේශයේ ව්‍යාපාරික ප්‍රජාව, ඒ ප්‍රදේශයේ වැසෙන ජනතාවට විශාල අලාභහානි සිදුවෙනවායි කියන එක අපි විතින් විට දැකලා තියෙනවා. දැන් මෑතකදීත් ඒක සිදුවෙන්න තරමට වතුර මට්ටම උඩට ගිය එක අපි දැක්ක දවස් කීපයකට උඩදී. මේ පිළිබඳව අවශ්‍ය වූ පරිදි කටයුතු කීපයක් ගන්න තිබෙනවායි කියන එක අපි අවධාරණය කරලා තියෙනවා විතින් විට. විශේෂයෙන්ම මේ පිළිබඳ වූ කාර්ය සාධන බලකායක් අපි ඇති කළා ගිය ආණ්ඩු කාලේ. ඒකට අවශ්‍ය වූ පරිදි නාගරික සංවර්ධන අධිකාරිය, ඒ වගේම ගොඩනැගිලි පරිේෂණ ආයතනය, මහාමාර්ග අධිකාරිය, අපේ වාරිමාර්ග දෙපාර්තමේන්තුව, මහවැලි දෙපාර්තමේන්තුව, මේ ආදී නොයෙකුත් රාජ්‍ය ආයතන ඇතුළත් වූ කාර්යසාධක බලකායක් හරහා මේකට විසඳුමක් ලෙස ගත යුතු පියවර පිළිබඳව තීරණ ගැනීමේ අවශ්‍යතාවයක් තිබෙනවා. මේක වැදගත් කාරණාවක් හැටියට මම නැවත වතාවක් අවධාරණය කරනවා. මේකේ ඇත්ත යථාර්ථය නම් මීට පෙර නොයෙකුත් ප්‍රාදේශ සභා සභාපතිවරුන් හරහා ප්‍රමිතියෙන් තොර වූ නැත්නම් නීතියට පටහැනිව ලබා දුන්නු අවසර මත ඇති වුණු ගොඩනැගිලි රාශියක් තිබෙනවා. හඳුනාගෙන තියෙනවා ගොඩනැගිලි 28ක්. ඒ ගංගා තීරය හරහා නැත රිසර්වේෂන් එකට එහා ගිහින් හදපු ගොඩනැගිලි 28ක් විතර තිබෙනවා. ඒවා පිළිබඳව නීතිමය කටයුතු ගැනීමේ අවශ්‍යතාවය පිළිබඳව ඒ වෙළඳ ප්‍රජාව ප්‍රමුඛව අකුරණ ප්‍රදේශයේ වෙළඳ ප්‍රජාව, ඒ වගේම පල්ලි පරිපාලන සභාව එවැනි නායකයෝ ඇවිල්ලා අපි හමු වෙලා ඒ පිළිබඳව කැමැත්ත පළ කළා. ඉතින් මේ පිළිබඳව විශේෂයෙන්ම නාගරික සංවර්ධන අධිකාරිය කටයුතු කරන්නට අවශ්‍යව තිබෙන බව මම මතක් කළ යුතුයි. ඒ වගේම දුණුවිල පාර ළඟ A9 පාර හරහා තියෙන ඒ පාලම යට තියෙන ටෙලිකොම් ඒ පද්ධතියේ වයර් ටික ගැලවීමේ නැත්තම් ගලවලා ඒ තුලින් ඒ නැත්තම් ඒ පාලම තවත් උස්සලා ඒ තුලින් ඒ ජල ගැල්මට අවශ්‍ය වූ ඒ ඉඩකඩ ලබා දිය යුතුයි. මේ වගේ නොයෙකුත් ප්‍රශ්න තිබෙනවා. ඉතින් මේ පිළිබඳව අපි මම මෑතකදී ආණ්ඩුකාරතුමාට මතක් කළා. ආණ්ඩුකාරතුමා මේ
පිළිබඳව
අපේ ප්‍රධාන ලේකම්තුමාට කටයුතු කරන්නයි කියලා එදා තීරණයක් ගත්තා. නැවත වාරයක් මේක මම මතක් කරන. ඒ වගේම තවත් ප්‍රශ්නයක් තමයි ඒ පළාතේ දෙල්ගස්තැන්න පානගමුව පාර අබලන් තත්ත්වයක පවතින ප්‍රශ්නේ. ඒ පිළිබඳවත් අයිරෝඩ් ව්‍යාපෘතියට මේක ඇතුළත් කරලා කර තිබෙනවායි කියලා ආණ්ඩුකාරතුමා එදා සම්බන්ධීකරණ කමිටු රැස්වීමේදී කියා සිටියා. නමුත් ඒ පිළිබඳව කටයුතු නොකිරීම උඩ ඒ ප්‍රදේශයේ ජනතාව විශාල ලෙස උද්ඝෝෂණ කරන තත්ත්වයකට දැන් පත් වෙලා තිබෙනවා. ඒකත් ඉතාම ඉක්මනින් කළ යුතුයි කියලා මතක් කරන අතර නොයෙකුත් පාසල් ගොඩනැගිලි රාශියක් මේ නායයන් තුළ එවැගේම ගොඩනැගිලි පාවිච්චයට ගැනීමේ තත්ත්වයෙන් තොරව තියෙන ප්‍රශ්නය විශාල ලෙස මධ්‍යම පළාතෙත් අනිකුත් පළාත් කීපයකත් සිදු වෙලා තියෙනවා. එබැවින් ඒ පාසල් ගොඩනැගිලි පිළිබඳව හරි සංගණනයක් කරලා ඒවට අවශ්‍ය ප්‍රතිපාදන ලබා දිය යුතුයි කියලා මම මතක් කරමින් මගේ කතාව නිම කරන ස්තුතියි.
ගරු මදුර විතානගේ මන්ත්‍රීතුමා, ඔබතුමාට විනාඩි 9ක් තියෙනවා.
ගරු මුලාසනාරූඪ මන්ත්‍රීතුමනි, අද අපි දැක්ක මේ විපක්ෂයේ ගරු මන්ත්‍රීතුමන්ලා කීප දෙනෙක්ම විවිධ අදහස් ඉදිරිපත් කළා. ඇත්තටම ඒ සමහර අදහස් වල දැඩි කුහකත්වයක් සහ ද්වේෂ සහගත බවක් මම දැක්කා. මොකද මෙච්චර මේ දැවැන්ත ගෝලීය අර්බුදයක් වෙලාවේ අපි දැක්ක මුළු ලෝකයේ බොහෝ රටවල් අද නැවත වතාවක් පස්වැනි රැල්ලට අසු වෙලා තියෙනවා කොවිඩ් වසංගතයේ. මොකද සමහර අපි හිතන්නේ නැති දියුණු රටවල් පෝලිං ක්‍රමය ඇති වෙලා තියෙන රටවල් වල දැන් මන් දැක්ක අද උදෑසන සමහර රටවල කෑම පෝලිම, එම නැත්නම් ඉන්ධන පෝලිම, ඒ වගේම විවිධ පෝලිං ඇති වෙලා තියෙනවා. ඉතින් ඒ වගේම ඇත්තටම දැන් මේ විපක්ෂය මේ මොහොත වෙන විට ජනතාවගේ මරණවලින් දේශපාලනය කරන තැනට ඇවිල්ලා අද උදෑසන අපි ප්‍රවෘත්ති වලින් දැක්කා මේ අවාසනාවන්ත ලෙස ගුරුවරියක් මිය ගිහිල්ලා තියෙනවා මේ කොවිඩ් වසංගතය තුළ. සෞඛ්‍ය අංශ ඒ දීපු උපදෙස් පිළිපදින්නේ නැතුව තමන්ගේ පටු දේශපාලන වාසි වෙනුවෙන් ඒ දේශපාලන අරමුණු වෙනුවෙන් මේ මිනිසුන් පාර දක්වලා මේ කරන විනාශය. ඉතින් මං හිතන්නේ ලෝකයේ එකම විපක්ෂය තමයි මේ විදිහට මේම මේ වගේ ගෝලීය වසංගතයක් ඇතුළතී ජනතාව පාරට දාලා මිනිසුන්ව පොළඹවලා මිනිසුන්ගේ ලේ මතින් එහෙම නැත්නම් මරණ මතින් දේශපාලනය කරනවා. අපි මේ මේ දිනවල අපි ඒ විදේශ ප්‍රවෘත්ති බලනවා. කිසිම රටක මේ විදිහට හැසිරෙන්නේ නැහැ විපක්ෂයක්. මොකද මුළු ලෝකෙම රටවල් දේශපාලනය කරන්නේ නැහැ මේ වෙලාවේ තමන්ගේ මේ ජනතාව බේරගන්න ඉතාමත්ම දැවැන්ත ප්‍රයත්නයක් යොදන වෙලාවේ අපේ විපක්ෂයේ විතරක් ඉතාමත්ම අවාසනාවන්ත තැනකට ඇවිල්ලා තිනවා. මොකද ඒක අද සාමාන්‍ය අපි පාර්ලිමේන්තු දවස්වලත් දකිනවා. උදෑසන පටන් ගත්ත වෙලේ ඉඳන් සවස රූපවාහිනී නාලිකාවල ඒ ප්‍රවෘත්ති අවස්ථාවන් වලට වොයිස් කට් එක එහෙම නැත්නම් ඒ අවශ්‍ය දර්ශනය වෙන සම්දර්ශනයක් විතරයි මෙතන කෙරෙන්නේ. අපි ප්‍රතිපත්ති සම්පාදක විදියට මේ ප්‍රතිපත්ති හදන මිනිස්සු විදියට මීට වනා වගකීමකින් මේ වෙලාව හැසිරෙන්න ඕන කියන එක තමයි මම කියන්නේ. මොකද දැන් අපි දැක්කද මේ සමහර විපක්ෂයක කට්ටිය මේ ගමට යන්න උත්සාහ කරන ගමට. හැබැයි අපි 2015 ඉඳන් ගම සමග පිළිසඳරක් ඇදලා ගමේ මිනිසුන්ගේ අවශ්‍යතාවය අඳුනගෙන මේ 2022 අයවැය සම්පූර්ණයෙන්ම ගම මූලික කරගත්ත අයවැයක් විදිහට තමයි මම පෙන්වන්න කැමති. මොකද රුපියල් 131කට තීච්ච ඩොලර් එක 195ට 200ට අරගෙන ඒ වගේම රටේ ආර්ථිකය කඩාවැටලා සාමාන්‍ය ජන ජීවිතේ බිමට ඇද දාලා ඒ වගේම ජාතික ආරක්ෂාව බිමට වට්ටලා කුඩුපට්ටම් කරලා අපිට රට බාර දීලා දැන් කියන්නේ අපි හොඳ රටක් බාර දුන්නා කියලා. මොකද ඇත්තරම සාමාන්‍යයෙන් නම් කියන්න පුළුවන් වෙනවන අපි මේව හොඳ රටක් බාර දුන්නා අපි ඩොලර් එක 130 එකට දීච්ච එක 120 තමයි ගෙනාවේ දැන් මෙන්න මේගොල්ලෝ මේ රට කරන්න බෑ කියලා එහෙම කියන්න ඕන. එහෙම නැතුව තමන් අන්තිම පරිහානියට පත් කරපු රට අපි බාරගත්තෙම කොවිඩ් අර්බුදයත් එක්ක. ඉතින් මං හිතන්නේ මේ වෙලාවේ අපිට අපේ යුතුකම අපි හොඳටම කරනවා කියන එක තමයි මම මේ වෙලාවේ කියන්න කැමති. මොකද මේ කොවිඩ් අසංගතය ආවට පස්සේ තමයි මේ විපක්ෂ කට්ටියට ඔක්කොටම මතක් කරලා දෙන්නේ ගුරුවරුන්ගේ වැටුප් පිළිබඳ. ඇත්තටම අද ගුරුවරු නෙමෙයි මෙතන ඉන්නේ සම්පූර්ණ විවිධ දේශපාලන පක්ෂවල පූර්ණකාලීන දේශපාලන ක්‍රියාකාරකින් අද ලෝකේ වැඩ කරන පැය ගාන අඩු වෙලා තියෙනවා. අද ප්‍රහාණය සීමා වෙලා තියෙනවා. ඒ වගේම කර්මාන්තශාලා වැටිලා තියෙනවා. ඒ වගේම සංචාරක රටවලට එන්නේ නැහැ. අමුද්‍රව්‍ය වල ලොකු හිඟයක් තියෙනවා. ඒ වගේම වෙළඳපොළ ක්‍රමය තුළ ගොඩාක් රටවල තමන්ගේ රටවල තියෙන අමුද්‍රව්‍ය ඒ වගේම සම්පත් වෙන රටවල නොදෙන තත්ත්වයකට පත් වෙලා අපි දැක්කා සමහර රටවල් මේ එන්නත පවා දේශපාලනීකරණය කරගෙන තියෙනවා. තමන්ගේ රටවල නිෂ්පාදනය කරන එන්නත් ගත්තේ නැත්නම් ඒ රටවලට ඇතුල් වෙන්න දෙන්නේ නැහැ, වීසා දෙන්නේ නැහැ. ඒ වගේම තමන්ගේ ජනතාවට වඩා විශාල එන්නත් ප්‍රමාණයක් එක් රැස් කරන. ඒ වගේ අද රටවල් පවා ඉතාමත්ම ආත්මාර්ථකාමී විදිහට තමයි මේ කොවිඩ් අර්බුදය තුළ හැසිරෙන්නේ. හැබැයි මම දැක්කා මේ අපේ ඉරාන් මැතිතුමා කියනවා මේ අපි තමයි අඩුවෙන්ම වියදම් කරේ කියලා මේ කොවිඩ් වසංගතය කල්පනාකරණය කරන්නේ. ඇත්තටම තියෙන මුදල් ටික උපරිම කාර්යක්ෂමව ඵලදායීව සුරක්ෂිතව වියදම් කිරීම මිසක් තීන සල්ලි ටික ඔහේ වියදම් කිරීම නෙමෙයි කරන්න ඕන. මොකද ඒක ප්‍රතිඵලය අපි දැක්කද ලෝකේ හොඳම රටවල් 14 අපි ඉන්නවා 170 ජනතාව එන්නත් කිරීම. ඉතින් මං හිතන්නේ මේ වියදම් කිරීමෙන් රටක ඒ ගුණාත්මක සෞඛ්‍ය තත්ත්වය මනින්න බෑ. මොකද එතුමාලගේ ආණ්ඩුව හිටියානම් මේ වෙන විට මිනිස්සුත් විශාල පිරිසක් මැරිලා එන්නත් වලට විශාල මුදලක් වියදම් කළා. මොකද මම තමයි අපරාධ පරීක්ෂණ දෙපාර්තමේන්තුවට පැමිණිලි කරේ ඒ පසුගිය ආණ්ඩුව කාලේ රුපියල් 300 තියෙන එන්නත රුපියල් 16,000 තමයි අරන් තියෙන. ඉතින් ඒ වගේ අපි දන්නවා මේ කොවිඩ් වසංගතය වෙලාවෙත් ඒ යහපාලන ආණ්ඩුව තිබුණා නම් අනිවාර්යෙන් මේ ඩොලර් 5ට 10ට ගන්න තීච එන්න අනිවාර්යෙන් ඩොලර් 25ට 30ට ගන්නවා. මොකද ඒ මගේ පැමිණිල්ලෙන් පස්සේ මාස දෙකකට පස්සේ තමයි ඒ ඒ ඒ මගේ පැමිණිල්ලෙන් පස්සේ තමයි මේ දත්ත මැගුණේ. මම තමයි ගියේ මේ පැමිණිල්ල දාන්න. මම ආරාධනා කරන ඔබතුමාලටත් ඔබතුමාලගේ අපේ ආණ්ඩු කාලේද ඔබතුමාලගේ ආණ්ඩු කාලේද කියලා නෑ. වැරද්ද නම් වැරද්ද මොන ආණ්ඩුවෙත්. මොකද අපේ කට්ටියත් ඒ ඇතම් නිලධාරීන් ඒ ආණ්ඩුවෙන් දුන්න බැටන් එක අරගෙන මේ ආණ්ඩුවේ දුවන්න පටන් ගත්ත නිලධාරීන්. ඒගොල්ලන් විරුද්ධව තමයි අපි ඒ CID කට පැමිණිල්ල දැම්මේ. ඒ වගේම විශේෂයෙන්ම මම මතක් කරන්න කැමතියි මෙවර අයවැය සකස් කිරීමේදී අපි පක්ෂ විපක්ෂ ભેදකින් දොරව ආණ්ඩු පක්ෂෙත් විපක්ෂෙත් ප්‍රාදේශීය සභා ඒ වගේම පළාත් පාලන ආයතන මන්ත්‍රීවරුන්ට රුපියල් 140ක මුදලක් වෙන් කරලා තියෙනවා. මං හිතන්නේ අර දැන් ගම මතක් වෙලා ගමේ යන්න උත්සාහ කරන විපක්ෂයට මම ආරාධනා කියන්න කැමතියි බය වෙන්න එපා. අපි ඔබතුමාලගේ මන්ත්‍රීවරුන්ටත් අවශ්‍ය අරමුදල් දීලා තිනවා ගමේ වැඩ කටයුතු කරන්න. ඒගොල්ලොත් එක්ක ගිහිල්ලා අපේ ආණ්ඩුවෙන් දෙන අරමුදල් ඵලදායීව මේ පාවිච්චි කරන්න. මොකද අපි මට මතකයි 2018 වර්ෂය වෙන විට මම කෝට්ටේ නගරාධිපතිවරයා විදිහට අපිට කිසිම අවස්ථාවක් දුන්නේ නැහැ. ඔය දම් පෙරලිය කියලා ඉතාමත්ම කූට ඒ වගේම වංචනික වැඩපිළිවෙලක් ගෙනිච්ච කිසිම පළාත් පාලන ආයතනයක මන්ත්‍රීවරයෙකු සම්බන්ධ කරගත්තේ නැහැ. ඒක සම්පූර්ණයෙන්ම දේශපාලන ව්‍යාපාරය බලපත්
කරේ. මම තව විනාඩි දෙකක් තියෙනවා.
මම වගකීමෙන් කියන්නේ මොකද ඒක නිසා අපි දඟලන්න එපා, කලබල වෙන්න එපා. මෙවර අයවැය තුලින් අපි ගමට අවශ්‍ය වැඩපිළිවෙල සකස් කරලා තියෙන්නේ. ඒ නිසා ගමට ගිහිල්ලා ආයේ ගම කන්න එපා. මොකද මිනිසුන්ව මරන්න මහපාරවල් වලට ඇදලා දාන්න එපා. නැවත වතාව මේ කොවිඩ් වසංගතය උත්සන්න වෙනවා කියලා සෞඛ්‍යංශ වලින් උපදෙස් දීලා තියෙනවා. ඒ වගේම මම විශේෂයෙන්ම මේ සෞඛ්‍ය අධ්‍යක්ෂ ජෙනරාල්තුමාට සහ ඒ වගේම සෞඛ්‍ය පරිශ්‍රවරුන්ගෙන් ඉල්ලා සිටිනවා ඔබතුමාලා අපේ ගම්වල තියෙන මලගෙදට්ට මගුල්ගෙදට්ට ඇවිල්ලා ඒ දාන නීති රීතිම ඒ පෙළපාලි වලට සෞඛ්‍ය නීති රීති කඩ කරමින් මේ යන මහපාරේ යන මේ මිනිස්සු මරන්න ගෙනියන මේ වැඩපිළිවෙලටත් මැදිහත් වෙන්න කියන එක මම ඉල්ලා සිටිනවා. ඒ වගේම මම අවසාන වතාවට කියන්න කැමතියි අද මේ අපනයන ආනයන තත්ත්වය ගැන කතා කරන මේ විශේෂ විවාදයේදී අපේ රටට ආනයනය කරපු භාණ්ඩ 433ක් මේ වෙනකොට ගේන එක නතර කරලා තියෙනවා. හඳුන් කූරේ සිට වෙසක් කාඩ් එක දක්වා ඒ වගේම විවිධ භාණ්ඩ 433ක් නැවැත්වීම තුළ මේ රටට මේ වන විට ඇමරිකන් ඩොලර් බිලියන 1.6ක් ඉතුරු කරගන්න අපිට පුළුවන් වුණා. 2018 වර්ෂයේදී ඇමරිකන් ඩොලර් බිලියන 2.2ක් මේ ආනයන අපේ රටේ නිෂ්පාදනය කරන්න පුළුවන් දේශීයව ඒ දේශීය සම්පත් පාවිච්චි කරලා නිෂ්පාදනය කරන්න පුළුවන් භාණ්ඩ වලට අපි වියදම් කරලා තියෙන ඇමරිකන් බිලියන ඩොලර් 2.2. ඒ වගේම 2019 වර්ෂයේදී ඇමරිකන් ඩොලර් බිලියන 2.1 වියදම් කරලා තියෙනවා. ඉතින් මම හිතන්නේ මෙන්න මේක තමයි අපි කරන්න ඕන. එහෙම නැතුව ජනප්‍රිය මාතෘකාව පස්සේ දුවලා මහා ජනතාවගේ මරණ මතින් දේශපාලනය කරන්න එක නෙවෙයි කියන එක මා මේ වෙලාවේ විපක්ෂයට කියන්න කැමතියි.
ස්තුතියි. ජේසි අලවතුල ගරුමන්තුමා, ඔබතුමාට විනාඩි 8ක් තියෙනවා.
නෑ මට විනාඩි 10ක් තිබ්බා.
දැන් විනාඩි 8ක් තියෙනවා.
එහෙම කරන්න බෑ. ගරු මුලාසනවල මන්ත්‍රීතුමනි, විශේෂයෙන්ම මේ වෙලාව ඉතාමත් අවාසනාවන්ත තත්ත්වයක් මේ වෙනකොට රටේ ඇති වෙලා තියෙනවා. විශේෂයෙන්ම ඉතාමත් අහපත් කාලගුරු තත්ත්වයක් තුළ අපේ රටේ ජනතාව මේ වෙනකොට 20 දෙනෙක් විතර ජීවිතක්ෂරපත් වෙලා තියෙනවා. ඒ වගේම අපේ කුරුණෑගල ප්‍රදේශයේ, දොඩංගල ප්‍රදේශයේ ජීවිත දෙකක් අහිමි වෙලා තියෙනවා. කෑගල්ල ප්‍රදේශයේ අපි ඒ අයට අපේ ශෝකය ප්‍රකාශ කරන වගේම රජය ඉතාමත් කඩිනමින් නිවාස අහිමි වෙලා තියෙන, ඒ වගේම ඒ අනතුරට පත් වෙලා තියෙන අයට සහනාධාර ලබා දෙන වැඩපිළිවෙළක් ක්‍රියාත්මක කරන්න ඕනි. ඒ පිළිබඳව මතක් කරමින් විශේෂයෙන්ම කියන්න ඕනි, මේ වෙනකොට අද දැන් අපේ කතා කරපු මන්ත්‍රීතුමා කිව්වා, මදුර විතාන මන්ත්‍රීතුමා කිව්වා, එතුමාගේ කතාව ඇහුවොත් ඒ කතාවේ හරය තමයි අපි තමයි හොඳටම කරලා තියෙන්නේ කියලා. දැන් හොඳටම කරලා තමයි ජනතාව අද තමන්ට අවශ්‍ය ගෑස් ටික ගන්න කිලෝමීටර් ගණනාවක්. දැන් කුරුණෑගල ප්‍රදේශයේ කිලෝමීටර් 30ක් 40ක් ගිහිල්ලා ගෑස් ටික හොයාගන්න නැහැ. එතකොට පෝලිං වල ඉඳලා අද තමන්ගේ කාලය විනාශ කරගෙන ඉතාමත් අමාරු තැනකට පත් වෙලා තියෙනවා. කිරිපිටි ටික ගන්න, ගෑස් ටික ගන්න, තමන්ගේ අත්‍යවශ්‍ය භාණ්ඩ ගන්න. දැන් එක පැත්තකින් ගෑස් වල මිල දෙගුණයක් කරා. දැන් දෙගුණයක් කරලත් ජනතාවට ඒක ගන්න අවශ්‍ය පහසුකම් ලබා දෙන්න බැරි වෙච්ච ආණ්ඩුව. එතකොට ඒක තමයි හොඳටම කරා කියන්නේ. 77 කාලෙන් පස්සේ මේ රටේ ජනතාව අත්දැකීමක් ලබන ආපහු පෝලිං යුගයක ඉඳලා තමන්ගේ කනබුණ දේවල් වලට දෙමව්පියෝ කියලා පෝලිං වල ඉන්නකොට දැන් තරුණයෝ ඉන්නවා තව පෝලිමක. ඒ හොඳටම කරමින් ඉඳ තමයි තරුණයෝ පෝලිමක ඉන්නේ. අපි දැක්කා ජනාධිපති මැතිවරණයේ අවසන් වෙලා ඒ සතුටට අපේ තරුණයෝ පාරට බැහැලා තාප්පෝල චිත්‍ර ඇඳා. ඒ චිත්‍ර ඇඳපු තරුණයෝ අද කොහෙද ඉන්නේ? පාස්පෝර්ට් පෝලිමේ ඉන්නවා. ඒ වගේම තවත් පෝලිං ගණනාවක ඉන්නවා රට දාලා යන්න. ඒක තමයි හොඳටම කරලා තියෙන්නේ. එසි ඒ නිසා අපි කියනවා මේ රටේ ජනතාව මෝඩයට අඳගෙන, එහෙම නැත්නම් මේ රටේ ජනතාව රවට්ටගෙන තවදුරටත් ජනතාව රවට්ටන්න ඈස්සි වෙන්න එපා. මේ ඇත්ත தත්ත්වෙට මූණ දෙන්න සූදානම් වෙන්නේ. ඒ නිසා අපි ආණ්ඩු පක්ෂයේ මන්ත්‍රීතුමලට කියනවා, අද ආණ්ඩුවේ සමහර ඇමතිවරු දැන් තේරුම් අරන් තියෙනවා, කැබිනට් පටලේ ඉන්න ඇමතිවරු තේරුම් අරන් තියෙනවා අපි දැන් මංගලොත් තැනකට යන්නේ කියලා. වෙළඳ ඇමතිවරයා කියලා තිබුණා අපි යන්නේ මංගලොත් තැනකට. ඉතින් ඒ නිසා ඒ තැන ගෙනාවේ කවුද? කොවිඩ් වලින් පිටින් මේ හැම එකක්ම දාන්න බෑ. කොවිඩ් තිබ්බා කියලා අනිත් රටවල් මේ වගේ පෝලිං යුගයක්, එහෙම නැත්නම් ජනතාවට ආර්ථික වශයෙන් ප්‍රශ්න ගණනාවක් ඇති වෙන තැනක් ඇති කරලා නැහැ. අද අපි දකුණු ආසියාව ගත්තත් උදාහරණයකට, අල්ලපු රට ඉන්දියාව, බංගලාදේශය, මේ රටවල් වල කොවිඩ් තත්ත්වය තිබුණා කියලා රටේ ජනතාවගේ ආර්ථික ප්‍රශ්න මේ වගේ උග්‍ර වෙලා නැහැ, මේ වගේ පෝලිං යුගයක් ඇති වෙලා නැහැ. ඒ නිසා අද මේ වර්තමාන රජයේ වැරදි ආර්ථික කළමනාකාරීත්වය නිසා තමයි අද ජනතාවට ඒ වගේ මන්දි ගෙවන්න සිද්ධ වෙලා තියෙන්නේ. ඒ නිසා අද ඉතාමත් අමාරු තැනකට මේ රටේ ජනතාව වැටිලා තියෙනවා. මේ ආණ්ඩුව හැම වෙලේම ජනතාවගේ පැත්තේ නෙමෙයි හිටගත්තේ, අපි අපි උදාහරණ දෙන ඕන තරම් ගන්න අපි ගත්තොත් අපේ රටේ අත්‍යවශ්‍ය භාණ්ඩ දැන් සීනි ප්‍රශ්නේ ගත්තාම සීනි වල තියෙන බද්ද අයින් කරා රුපියල් 50ට තිබ්බ එක 125ට ගෙනාම ගෙනල්ල මොකද්ද කරේ සීනි වල මිල අඩු කරලා ජනතාවට පාරිභෝගිකයට ඒ වාසිය දුන්නේ නැහැ තමන්ගේ ගජ මිතුරන්ට කෝටි ගණන් හම්බ කරන්න අවස්ථාව දුන්නා ඒ වාගේ තමයි හැම වැඩක්ම මේ රජයේ ක්‍රියාත්මක කරේ ඉතින් ඒ නිසා අද අපි පැහැදිලිව කියනවා රටේ ජනතාවගේ ප්‍රශ්න අද ඉතාමත් අමාරු තැනකට හැම අංශකින්ම ජනතාව වැටිලා තියෙනවා කනබොන දව්වේ ඉඳලා හැම ප්‍රශ්නකින්ම ජනතාව ඉතාමත් අමාරු තැනකට ඇදලා දාලා තියෙනවා එතකොට අද අපන ආනයන අපනයන ගැන කතා කරද්දී දැන් කියනවා මේ අපි මේ ඩොලර් ඉතුරු කරගන්න එහෙම නැත්නම් අපේ රටේ නිෂ්පාදනය කරන්න තමයි අපි මේව නවත්තලා තියෙන්නේ කියලා ඉතින් එතනත් සම්පූර්ණ බොරුව මොකද අවශ්‍ය දේවල් ගෙන්න ගන්න අවශ්‍ය ඩොලර් ප්‍රමාණය නැහැ අද මේ වෙනකොටත් වරායේ අත්‍යවශ්‍ය භාණ්ඩ ගෙනාවුවා වෙළඳපොළට ගේන්න බැරුව ඒවා සඳහා අවශ්‍ය ඩොලර් ප්‍රමාණය නැතුව අද කණ්ඩායම් ගණනාවක් තියෙනවා ඒක තමයි ඇත්ත தත්ත්වය ඉතින් ඒ නිසා අද ඉතාමත් අමාරු තැනකට මේ රට වැටිලා තියෙනවා ආණ්ඩුව මොකද්ද කරන්නේ මුදල් අච්චු ගහමින් ආණ්ඩුව ගම සංවර්ධනය කරනවා කියලා බොරුවට ජනතාවගේ මුදල් අද ප්‍රාදේශ සභාවලට ලබා දෙමින් කටයුතු කරනවා රටේ ජනතාවගේ ප්‍රශ්න වලට සැබෑ විසඳුම් ලබා දෙන්නේ නැහැ අද භාණ්ඩ මිල මේ මුදල් අච්චු ගැසීම නිසා උද්ධමනය වැඩි වෙලා භාණ්ඩ මිල දවසින් දවස අද ඉහළ යනවා උදේ තියෙන ගාන නෙමෙයි හවසට ඒ නිසා ජනතාව ඉතාමත් තුන් වේලක් නෙමෙයි එක වේලක් කන්න බැරි තරමට අදපත් වෙලා තියෙනවා ඉතින් ඒ නිසා අද බලන්න එක ප්‍රශ්නයක් නෙමෙයි හැම ශේෂ්ඨයකම දැන් මේ රටේ ඉදිග්‍රීම් කර්මාන්තේ අපි ගෙයක් දොරක් හදා ගන්නවා නම් ඒකේ ප්‍රධානම දෙයක් තමයි සිමෙන්ති මේ වගේ සිමෙන්ති හිගයක් ඇති වෙලා තියෙනවා එක පැත්තකින් සිමෙන්ති මිල වැඩි වෙලා තියෙනවා ඒ වැඩි වුණත් වැඩි කරලා වැඩි මිලට හරි ගන්න අද සිමෙන්ති නෑ ඉතින් එවැනි තත්ත්වයක් අද උදා වෙලා තියෙනවා ඒ තත්ත්වය තුල පැහැදිලිවම කියන්න ඕනි රජය රටේ ජනතාව ගැන නෙමෙයි හිතන්නේ දැන් බලන්න අද මේ වෙනකොට රජය නොයිකුත් දේවල් ක්‍රියාත්මක කරමින් යනවා රජය හොඳටම කරලා තියෙන දේවල් කීපයක් තියෙනවා එකක් තමයි තමන්ට සහ තමන්ගේ රජයේ මැතිඅමැතිතුමන්ලාට ඒ වගේ තමන්ගේ ගෝල බාලින්ද තමන්ගේ ප්‍රාදේශීය සභාවල සභාපතිවරුන්ද තිබුණු නඩු විශේෂයෙන්ම අල්ලස්සා දූෂණ කොමිෂන් සභාව විසින් පවරලා තිබුණු නඩු ගණනාවක් තාස්සන දෝෂ කියලා නඩු 45ක් ඉල්ලාස් කරගෙන තියෙනවා අපි ඒ වගේම දැන් මේ වෙනකොට නීතිපතිවරයා දීර්ඝ කාලයක් නඩු පවරලා තිබුණු දේවල් විශේෂයෙන්ම මේ සභාවේ ඉන්න මැතිඅමැතිතුමන්ලාට තමන්ගේ හිත උතුම්ද තිබුණු නඩු ගණනාවක් නීතිපතිවරයා ඉල්ලාස් කර ගැනීම තුළ ඒ නඩු අවුරුදු 4-5ක් ක්‍රියාත්මක වෙච්ච නඩු ඒ වගේම මීට ඉස්සලා ඉන්න නීතිපතිවරයා අද අග්‍රවිනිශ්චකාරතුමා එතුමා ඒ කාලේ පවරුපු මේ නඩු
එතුමා කැටියෙන් අවසන් කරන්න
ඉල්ලාස් කරගෙන යන තැනකට අදපත් වෙලා
තියෙනවා
මෙවැනි තත්ත්වයක් තුළ අද මේ රජයේ ක්‍රියාත්මක කරන්නේ මොකද්ද රටේ ජනතාවගේ ප්‍රශ්න
විසඳන්න මේ මන්ත්‍රීවරයා අවසන් කරන්න
තමන්ගේ ප්‍රශ්න විසඳගන්න අවශ්‍ය වැඩපිළිවෙල විතරයි මේ ආණ්ඩුව මේ රජයේ ක්‍රියාත්මක කරන්න කියන එක මතක් කරමින් මගේ වචන ස්වල්පය අවසන් කරනවා
ස්තුතියි ගරු වසන්ත යාපා බණ්ඩාර ගරු මන්ත්‍රීතුමා විනාඩි 9ක් තියෙනවා
ගරු සභාපතිතුමනි අතවසෙම අද දවසේදී රට තුල විශාල සාකච්ඡාවක් සහ කතිකාවතක් ආරම්භ වෙලා තිබෙනවා මේ අද දවසේදී විශේෂයෙන්ම අපි මේ සාකච්ඡා කරන ආනයන සහ අපනයන පාලන පනත අගාමික සහ විගාමික පනත් කෙටුම්පත මේ සාකච්ඡාව අතරවාරයේ අපට රට තුල උද්ගත වෙලා තිබෙන කාරණා කීපයක් පිළිබඳව මට අවධානය යොමු කරන්න වෙනවා විශේෂයෙන්ම ගරු ජනාධිපතිතුමා රටට ඉදිරිපත් කරපු කිසියම් ප්‍රතිපත්ති සමුදායක් පහුගිය කාලාන්තරයක් මුළුල්ලේම මේ සමාජය තුළ කතා බහට ලක් වුණා අපි දන්නවා විශේෂයෙන්ම මේ වස විසෙන්තර කුෂකර්මාන්තය පිළිබඳව සංකල්පනාව මේ මෑත ඉතිහාසයේ පැන නැගුණේ ශ්‍රී ලංකාව තුළ පමණක් නෙවෙයි මුළු ලෝකයේම විද්වතුන්ගේ සාකච්ඡාවට ලක් වුණා මේ වස විසෙන්තර හරිත කුෂකර්මාන්තය පිළිබඳව සංකල්පනාව මේ සංකල්පනාව ඇත්ත වශයෙන්ම 1943 වගේ කාලේ තමයි මේ රසායනික පොහොර හඳුන්වා දීම සිද්ධ වෙන්නේ මේ රසායනික පොහොර සඳහා අනුග්‍රහකත්වය ලබා දුන්නේ විශේෂයෙන්ම ඇමරිකාවේ ෆෝඩ් කම්පැනියත් ඒ වගේම තමයි රොකෆෙලෝ කියන තෙල් නිෂ්පාදනය කරන සමාගමක් තමයි මේ රසායනික පොහොර සඳහා
තමන්ගේ අනුග්‍රහකත්වය ලබා දුන්නේ. අපි දන්නවා මේ රසායනික පොහොර පිළිබඳ සංකල්පනාව ලංකාවට 1965 වගේ කාලේ පැමිණිලා අද වෙනකොට මේ පිළිබඳ ලෝකයේ කතික අවතක් තිබෙනවා. රසායනික පොහොර පිළිබඳව සාකච්ඡාව තව අවුරුදු 20ක් වගේ කාලයක් යනකොට මෙලෝකයේ කතිකාවතකින් නැතිනම් මේ කෘෂිකර්මාන්තය තුළින් විය කියන තත්ත්වයට අනිවාර්යයෙන්ම පත් වෙනවායි කියන කාරණාව. ඒකට හේතුව තමයි අපි දන්නවා ලෝකයේ තිබෙන ඉන්ධන අර්බුදය. මේ ඉන්ධන අර්බුදය නිසාම පුනර්ජනනීය බලශක්තියට අපට යන්නට සිද්ධ වෙනවා. අපි දන්නවා මේ ඉන්ධන කණිජ තෙල් පිළිබඳව සාකච්ඡාව කණිජ තෙල් අවසානයකට පත් වෙනවා. ගල්ලංගුරු අවසානයකට පත් වෙනවා. ගල්ලංගුරු කණිජ තෙල් මේ අවසානයකට පත් වෙනකොට මොකද වෙන්නේ? රසායනික පොහොර පිළිබඳව සාකච්ඡාවත් අවසානයට පත් වෙනවා. අපි දන්නවා කණිජ තෙල් සමගම ඉන්ධන සමගම මේ රසායනික පොහොර එකට බැඳිලා තිබෙන. මොකද මේ දෙක එකිනෙක කාසිය දෙපැත්ත වගේ. ඒ නිසා අපට අවශ්‍යම කරුණු තුනක් මත මම කියනවා අපට වසවිසෙන්දොර කෘෂිකර්මාන්තයකට යන්නට වෙනවාමයි. අතිගරු ජනාධිපති ගෝඨාභය රාජපක්ෂ මැතිතුමා විශේෂයෙන් අවධානය යොමු කරලා තිබෙනවා. අපි දන්නවා දැනට 150,000 වගේ වකුගඩු රෝගී ප්‍රමාණයක්, ඒ වගේම වර්ෂයකදී 5,000 වගේ මියැදෙන ප්‍රමාණයක් ජීවිතයේ ඉල්ලා දැවැන්ත අරගලයක දෙනවා. ජීවිතයත් එක්ක තමන්ගේ ජීවිතයට දානේ ලබා දෙන්න තමන්ට මේ රසායනික පොහොර වලින් ඉවත් වෙලා වසවිසෙන්දර කෘෂිකර්මාන්තයකට ප්‍රවේශ වීමේ අවස්ථාව ලබා දෙන්න කියන ඒ ඉල්ලීම අතිගරු ජනාධිපතිතුමාගෙන් ඉල්ලනවා. ඒ නිසා පිළිකා සහ මේ වකුගඩු රෝගයේ පිළිබඳව ඒ දැවැන්ත අර්බුදයේදී ලෝකයේ කතිකාවත් දෙකක් ගොඩනැගිලා තිබෙනවා. මේ බැරලෝහ නිසා, කැඩ්මියම් ආසනික් වගේ දේවල් නිසා වෙන් මේ පිළිකාව සහ ඒ වගේම අරකිය පෝආකාරයේ වකුගඩු රෝගීන් හඳුනාඩෝගත් තත්ත්වයට පත් වෙනවා කියන කතිකාව දැවැන්ත ලෙස තිබෙනවා. මේ සාකච්ඡාවට අතිගරු ජනාධිපතිතුමාට අවධානය යොමු කරන්න වෙලා තිබෙනවා. අපි දන්නවා ඒ වගේ කෘෂිකර්ම අමාත්‍යවරයා විද්‍යානන්ද කුමාර් දිසානායක මහත්තයා පුන්කල්ල සතියලා පටන් ගත්ත මේ වසවිසෙන්දර කෘෂිකර්මාන්තය පිළිබඳව. නමුත් ඔහුට සිද්ධ වුණා එය අකුලා ගන්න, ඔහුට ජයග්‍රහණය කරන්න බැරි වුණා මේ සාකච්ඡාව. මේකේ තරම්ම සංවේදී සහ බිහිසුණු සාකච්ඡාවක්. අපි දන්නවා මෛත්‍රීපාල සිරිසේන ජනාධිපතිතුමා මේ සාකච්ඡාවට අවතීර්ණ වුණා. නමුත් ඔහුටත් අත ගන්න සිද්ධ වුණා. හරියට සභාපතිතුමනි, මේ උතුරු නැගෙන යුද්ධයට හැම කෙනාම තනින් තන පහර එල්ල කරලා බැලුවා යුද්ධය ජයග්‍රහණය කරන්න ත්‍රස්තවාදියා මර්ධනය කරන්න පුළුවන්ද කියලා. නමුත් උත්සුක වෙන්න පුළුවන් උනේ නෑ රාජ්‍ය නායකයෙකුට රටේ පහළ වෙච්චි මහින්දාගමතුමාට, වර්තමානයේ වගේම ජනාධිපතිතුමාට, එවක ආරක්ෂක ලේකම්වරයා විදියට අතිගරු ජනාධිපතිතුමාට මේ පිළිබඳව 30 වසරක යුද්ධය මැඩලුවාසේ මා යෝජනා කරන සභාපතිතුමනි, මේ අරගලය ජයග්‍රහණය කරන්න එතුමාට ශක්තිය ධෛර්යය තිබෙනවා කියලා. මේ මොහොතේ ඉතාම සංකීර්ණ මොහොතක් බව අපි දන්නවා. මේ වසවිසෙන්දර කෘෂිකර්මාන්තය කියන්නේ සභාපතිතුමනි, වසවිසෙන්දර කෘෂිකර්මාන්තය කියලා කියන්නේ හුදෙක් පොහොර ටිකක් හඳුන්වා දීම පමණක් නොවේ. මෙය ආර්ථික ප්‍රබවයක්, ආර්ථික සංකල්පනාවක්. අපි දන්නවා අද මේ රටේ බොම්බායෙන් ගෙන ලුණු වලින් හදනව ආහාර පරිභෝජනය කරලා, මයිසූරෙන් ගෙන පරිප්පු පරිභෝජනය කරලා, ටාටා වාහන වල ධාවනය කරලා, මරුටි වාහන වල අපි ධාවනය වෙලා, ඒ වගේම හීරෝ හොන්ඩා වාහනේ ගමන් කරලා, මෝටින් මදුරු දඟරේ පාවිච්චි කරලා, ඒ වගේම තමයි ඔය විශාල ප්‍රමාණයක් අද මේ රටේ තිබෙන හැම භාණ්ඩයක්ම ඉන්දියාවෙන් පැමිණිච්ච භාණ්ඩ. මේ ඉන්දියාවේ කොදෙව්වක් විදියට තමයි සමහර වෙලාවට අපිට තේන්නේ. වෙළඳ බලන්න ගියාට පස්සේ ඒ හැම භාණ්ඩයක්ම ඉන්දියානු නිෂ්පාදන. අපිත් ආසයි, අපිටත් සිහිනයක් තිබෙනවා මේ දේශීය නිෂ්පාදන වලින් පැනනගුණු රටක් හැදෙනවා දකින්න. නුවරළියට ගියාට පස්සේ අපේ ඥාතියෝ සමහරලාට අපිට කියනවා ඔය කැරට් පරිභෝජනය කරන්න එපා, ගලවන්න එපා. අපි පරිභෝජනය කරන්න ගෙදර කෑමට වෙනව හදා ගන්නවා, ඕවා විකුණන්න තියන්නේ කියලා. ඒ නිසා අතිගරු ජනාධිපතිතුමාට සිද්ධ වෙනවා අපේ හැම මිනිහෙකුටම, හැම සත්ව සංහතියකටම මේ මිනිස්සු අපේ ජනතාවගේ වරමින් බලයට පත් වෙච්ච ජනාධිපතිවරුණෙකුට මේ ආදරය කරන ජනතාවට සිද්ධ වෙනවා වසවිසෙන්දර හරිත කෘෂිකර්මාන්තයක් වෙනුවෙන් මේ රට පෙළ ගහන්න. අද වෙනකොට කෘෂි නිෂ්පාදන ආශ්‍රිත ආර්ථිකයක් ගොඩනැගෙමින් යනවා. ගවයාගේ නිෂ්පාදන පිළිබඳව එළුවගේ, ඒ වගේම අනෙකුත් සත්තුන්ගේ අපද්‍රව්‍ය ආර්ථිකයක්
බවට පරිවර්තනය වෙනවා. එක පැත්තකින් ඒ ආර්ථිකය බවට පරිවර්තනය වෙනකොට අලි තනකොළ වේවා, කසල අපද්‍රව්‍ය වේවා, ඒවට නිෂ්පාදනයක් විදිහට අද තැනක් ලැබෙනින් පවතිනවා. අද සත්ත්ව පාලනය පිළිබඳ අවධානය යොමු කරලා තිබෙනවා. ඒ වගේම ආහාර නිෂ්පාදනය උන්ගේ අවධානය යොමු වෙලා තිබෙනවා. මේ විදිහට ආර්ථිකයක් රටතුල නිෂ්පාදනය වෙනවා, නිර්මාණය වෙනවා. පිටරටින් ගේන බහඬ ආනයන සීමාවල් පැන නැගෙනවා. අපි දන්නවා සභාපතිතුමනි, මේ ප්‍රශ්නයේදී යම් ගැටලු තිබෙනවා. මම කියනවා විපක්ෂයක් විදිහට මේ වෙලාවේ මේ සාධාරණ කාරණාව දිහා ඔබට අනාගතයේ දකින විපක්ෂයක් නම් මේ පිළිබඳව සාධනීයව තමන්ගේ යුතුකම් ඉටු කරන්න පුළුවන්. ඉතිහාසයේ 2008 2009 කාලේ යුද්ධයේදී සාධාරණත්වයෙන් ඉටු කළේ නැහැ.
ගරු මන්තුමා විනාඩි දෙකක් තියෙනවා.
ගරු සභාපතිතුමනි, මේ නිසාම යෝජනා කරනවා මේ කෘෂි කර්මාන්තයේ ආර්ථිකයක් නිර්මාණය කරන්න, ස්වදේශීය ආර්ථිකයක් නිර්මාණය කරන්න. ගරු ජනාධිපතිතුමා ගන්න උත්සාහයේදී විපක්ෂයට මා යෝජනා කරනවා ඉන්ධන අර්බුදය කියන ලෝක අර්බුදයත්තේ දිගුවක් විදියට අපට සිද්ධ වෙන කවදාහරි මේ වසවිසෙන්තර කෘෂි කර්මාන්තයට යන්න. ඒ වගේම සෞඛ්‍ය සම්පන්න කෘෂි කර්මාන්තයකට යන්න. ඒ ගමන්ම මහනුවර දිස්ත්‍රික්කයේ නියෝජනය කරන මන්ත්‍රීවරයෙක් විදියට තවත් කරුණු දෙකක් කියන්න මට අවස්ථාව ලබා දෙන්න සභාපතිතුමනි. පළවෙනි කාරණා සභාපතිතුමනි, මම සභාගත කරනවා මෙන්න මෙලියවිල්ල තියෙන්නේ ශ්‍රී ලංකා හඳබිම අධිකාරිය පිළිබඳව සාකච්ඡාව. ශ්‍රී ලංකා හඳබිම අධිකාරිය පිහිටවලා අවසාන වශයෙන් අද වෙනකොට මේ ශ්‍රී ලංකා හඳබිම අධිකාරිය වත්කම් දේපල මූල්‍ය සම්පත් සියල්ලම යොදලා තිබෙනවා, වෙන් කරලා තිබෙනවා. අත්නොමතික විදිහට සමූපකාරයක් විදිහට හරිගස්සලා ඒ සමූපකාරයට මෙහි තියෙන සම්පත් සියල්ලම බැර කරලා තිබෙනවා. කලින් හඳබිම අධිකාරිය හිටපු සභාපතිවරයා යක්දෙහිගේ ඉන්දික කියන පුජ්‍යලයා මේ සමූපකාරයේ සභාපතිවරයා විදිහට පත් කරලා අද වෙනකොට කොල්ල කෑමක් මංකොල්ලයක් සිද්ධ වෙලා තිබෙනවා. මේ පිළිබඳව ශ්‍රී ලංකාවේ උත්තරීතර පාර්ලිමේන්තුව අවධානය යොමු කරන්න කියලා මම කියනවා. අද මෙතන කුෂ්කර්මාන්ත නියෝජ්‍ය අමාත්‍යතුමා ඉන්නවා, අපේ ගරු සසේන්ද්‍ර රාජපක්ෂ මැතිතුමා ඔබතුමා ඉන්න වෙලාවේ මම කියනවා මේක මම සභාගත කරනවා. ශ්‍රී ලංකා හදබිම අධිකාරිය අද වෙනකොට ඒ සමූපකාර සංගමයක් විතර පරිවර්තනය කරලා රාජ්‍ය දේපොළ මංකොල්ල කෑමක් වෙනවා. ශ්‍රිට ආයතනය කොහොමද පෞද්ගලීකරණය කරේ කියලා අපිට මේ විදිහටම හදබිම අධිකාරිය සමූපකාරයක් හදලා මේ කොල්ල කෑමකට යනවා. ඒ වගේම ගරු සභාපතිතුමනි, උපකාරක වන්ද ශේෂ්ඨ ගුරුවරයෙක් විදිහට මම කියනවා එළමෙන 16 වෙනිදා වෙනකොට උපකාරක වන්ද ශේෂ්ඨ යළි ආරම්භ කිරීම පිළිබඳව අසුබ පණිවිඩයක් දීලා තිනවා. ඒ නිසා ශ්‍රී ලංකාවේ පෞද්ගලික අධ්‍යාපනය වෙනුවෙන් අධ්‍යාපනමත්තුමා විශේෂ අවධානය යොමු කළා, සෞඛ්‍යමත්තුමා අවධානය යොමු කළා, උපකාරක පන්ති එළමෙන 16 වෙනිදා ආරම්භ කිරීමට අදාළ සියලු කටයුතු සූදානම් කරන්න කියලා ඉල්ලීමත් කරමින් ඔබට කාලය ලබා දුන්නට ස්තුතිය පළ කරනවා.